ஃபாஸ்ட் முரளி வந்து இப்ப சொன்னாரு, அதிகமா எங்கேயுமே பேசப்படாத ஒரு செய்தி நான் கொடுக்க போறேன். அதுல வேற அவரும் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லி எனக்கு டென்ஷனையும் கூட்டி விட்டாங்க. எனக்கும் டென்ஷனை கூட்டி விட்டாங்க. சரி திரும்ப போயிட்டு கொஞ்சம் நல்லா செஞ்சுட்டு வரலாமோ, இவ்வளவு தூரம் எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா சரி. இப்ப ஆனா இது வந்து ஒரு நற்செய்தி கூட்டத்துல யாரும் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. நம்ம நாட்டுல இத நற்செய்தி கூட்டத்துல எந்த பிரசங்கியும் கிட்ட போவாங்களோ தெரியாது. ஏன்னு சொன்னா இதுக்கு தலைப்பு தி ஆங்கிரி பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் ஹெல், சரிங்களா, நரகத்தில் காணப்படும் தேவனுடைய கோப பிரசன்னம். அதை பத்தி தான் பார்க்க போறோம். நரகத்தில் காணப்படும் தேவனுடைய கோப பிரசன்னம் அப்போது தெரியுதா இல்லையா? நற்செய்தி கூட்டத்துல பேச மாட்டான். ஆனா என்ன பொறுத்தவரையில ரொம்ப உறுதியா நம்புறேன், தேவனுடைய வார்த்தையை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. எங்க எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு மனுஷங்கிட்ட கேட்டா 100 திட்டங்கள் போட்டு சொல்லுவான். தேவனுடைய வார்த்தையை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அது ரொம்ப அதிகரிச்சு போச்சு. இதுல அது பேசக்கூடாது, இதுல அது சொல்லக்கூடாது, அது சொல்லக்கூடாது. ஆண்டவர் எதை வழி நடத்துகிறாரோ எதை பேசும்படியாக அது சத்தியமாக இருக்கு. வேதத்துல ஆதி ஆகமத்தில இருந்து வெளிப்படுத்துதல் வரையும் எதையும் பேசலாம், அது எங்கேயும் பேசலாம். அது நல்ல செய்தி தான். நரகத்துல தேவனுடைய கோப பிரசன்னம் இருக்குதுன்னு சொன்னா அது அருமையான நல்ல செய்தியே. அது தெரிஞ்சாவது தப்பிச்சுக்க பாக்கணுமா இல்லையா? ஏன்னா நரகமே இல்லைன்னு நம்புறவங்க இருக்கிறாங்க, நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆகவே இது ரொம்ப அவசியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. என்னுடைய சபையில தேவ கோபம் என்பதை பத்தி 7 செய்திகள் கொடுத்திருக்கிறேன். அந்த 7 செய்தியில 6 தான் வெப்சைட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 வந்து அதை ரெக்கார்ட் பண்றவங்க சொதப்பி விட்டான், அதனால அது நோட்ஸா தான் இருக்குது, செய்தியா போக முடியல. இருந்தாலும் 6 செய்திகள் அங்க இருக்கு. தேவனுடைய கோபத்தை பற்றி அவ்வளவாக பிரசங்கம் பண்ணுவதில்லை. அது ஒரு அருமையான ரொம்ப அவசியமான ஒரு சப்ஜெக்ட், தேவனுடைய வார்த்தை சொல்லி கொடுக்கின்ற ஒரு சத்தியம். உண்மையில பாத்தீங்கன்னா இத பத்தி தான் அதிகமா வேதத்துல பாக்குறோம். ஆதியாகமத்தில இருந்து வெளிப்படுத்தல் வரையும் போனா அது காணப்படாத, அது சொல்லப்படாத, விளக்காத புஸ்தகமே வேதத்துல இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவும் முக்கியமானது. இருந்த பொழுதும் கிறிஸ்தவர்கள் ஒரு புறம் அத அப்படி இல்லைங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அப்படி ஒண்ணு இல்லைன்னு ஆணித்தனமா சொல்லுகிறவர்கள், அதாவது இறக்குன்ற மனிதன் ஒன்றும் இல்லாமல் காற்றில் போய் விடுவான் என்று நினைத்து கொண்டிருக்கிற இறையல் அறிஞர்கள் கூட இருக்கிறாங்க. அது எவ்வளவு தவறானது. வேதம் அப்படி சொல்லல, வேதம் அப்படி போதிக்கல. அதே நேரம் ஆண்டவர் அறியாத மக்கள் மத்தியில இத பத்தி ஒரு எண்ணமே இல்லை. வேவ கோபத்தை பத்தியோ நரகத்தை பத்தியோ எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லை. மேல நாட்டுல இங்கேயும் இருக்கலாம், மேல நாட்டுல ரொம்ப அவிசுவாசியினுடைய இருதயம் ரொம்ப கடினப்பட்டு போய்விட்டு, ரோமர் 1 சொன்னபடி இப்படிதான் போற, தொலைஞ்சி போன ஆண்டவர் விட்டுறாரா இல்லையா அவன் பாவத்துல? அப்ப அவன் கடினப்பட்டு போயிடுறா. அதுக்கு உதாரணம் சொல்லுகிறேன். என் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பீட்சா ஷாப் இருக்கு. பீட்சா சாப்பிடுவீங்க இல்லையா? சரி, நாம் எனக்கு பிடிக்காது, நீங்க சாப்பிடலாம் தாராளமா. அந்த பீட்சா ஷாப்ல ஒரு செயின் இருக்குது, வித்தியாசமான பீட்சா ஷாப் எல்லாம் இருக்கு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஏ நரகம். இந்த பீட்சா ஷாப்புக்கு பேரு நரகம். அது மட்டுமல்ல, அந்த ஒவ்வொரு பீட்சாவுக்கும் வேதத்துல இருக்கிற பெயர்களை கொடுத்துருக்கான். சாத்தான், ஒரு பீட்சாவுக்கு பேரு சாத்தான். இன்னொன்னு ஒரு பேரு கோபம், இன்னொன்னுக்கு பேரு பாம்பு. சாத்தான் பாம்பா இருந்தா இல்லையா? இன்னொன்னுக்கு கிரியேட்டர், படைத்தவர், ஸ்லாத், இச்சை, பிரிம்ஸ்டோன், ஃபயர் அண்ட் பிரிம்ஸ்டோன் வேதத்துல வருதா இல்லையா? அதுக்கு ஒரு பேரு. இப்படி வேதத்து வார்த்தைகளை எல்லாம் எடுத்து அந்த பீட்சாவுக்கெல்லாம் பேரை கொடுத்து, ஒரு பீட்சாவுக்கு பேரு சிக்கன் டீமன். அப்ப அதை என்ன நிந்தனை செய்கிறான், அது அவனுக்கு ஒரு கேளிக்கையாக ஜோக்கா போயிருது. ஒரு கிறிஸ்தவன் அவனுக்கிட்ட தேவ பயம் இருந்தா எந்த கடைக்கு போனாலும் இந்த கடைக்கு அவன் கால் வச்சு பார்க்க கூடாது. எவ்வளவு தூரம் எந்த விதமான தேவ பயம் என்பதே கொஞ்சம் கூட இதயத்தில் இல்லாதவன் செய்கிற காரியம் இது. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேளிக்கை பொருளாக பயன்படுத்துவதற்காக வேதம் சொல்லவில்லை பாருங்களா. ஆனால் சுவிசேஷ கிறிஸ்தவர் மத்தியிலும் கூட இதை பத்தி பெரிய நினைப்பு இல்லாமல் இருக்கிறது. ஆனா வேதத்துல நம்ம பார்க்கிறோம் பல இடங்கள்ல நரகத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு ஆண்டவர் அதை பத்தி அவரே சொல்லுகிறார். சில வசனங்களையாவது நாம இப்பொழுது பார்ப்போம். மத்தேயு 10வது அதிகாரம், மத்தேயு 10வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை பார்ப்போம். 28வது வசனம், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இறந்த பிறகு மனுஷன் காத்துல போயிடறான்னு ஏமஞ்சு சொன்னது. ஆத்துமா நரகத்தில் இருக்க போகுது, ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஒரு சேர நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். வேதம் சொல்லுகிறது, அதை பத்தி சொல்லாமல் இல்லை. இதே மத்தேயு சுவிசேஷத்துல இன்னொரு வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். 13வது அதிகாரத்துக்கு போவோம். 13வது அதிகாரம் 49-30 வசனங்களிலே இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். உலகம் முடிகிற பொழுது தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து, யார் பொல்லாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், அவரை விசுவாசிக்காதவர்கள், அவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். இது நரகத்துல நடக்க போகுது, காத்துல யாரும் போயிட போறது இல்ல. அக்கினி சூளையிலே, அக்கினி கொதிக்கின்ற கொப்பரையை போல அந்த எரிகிற நெருப்பிலே போடுவார்கள். அதுக்கு என்ன நடக்க போகிறது, அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். அருமையா ஒரு படமா நரகத்தை பத்தி நமக்கு காட்டுகிறது. 25வது அதிகாரம் மத்தேயு 25வது அதிகாரம் அந்த 46வது வசனம், அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நித்திய தண்டனையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். அப்போ ஒரு குறிப்பிட்டவர்கள் நித்திய தண்டனையை நரகத்திலே தொடர்ந்து இருந்து அனுபவிக்க போகிறார்கள். அப்ப அது அங்க வேதம் சொல்லுகிறது. மாற்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம், 9வது அதிகாரத்துல 43வது வசனம், உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ இரண்டு கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். நரகம் எப்படிப்பட்டது, அவியாத அக்கினியுள்ள நரகம். அக்கினி இருக்குது, அது அவியக்கூடியது. ஆனா நரகத்தில் இருக்கின்ற அக்கினி என்றுமே அவியாமல் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறதுங்கிறத அங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயர் புதிய பாட்டில் 2வது தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்தில் 9வது வசனம், அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில், அதாவது ஆண்டவருடைய வருகையினால் தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர் அவர்கள் எல்லோரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்த மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். அழிவுன்னு சொன்னா முடிகிறது, அழிந்து போகுது. ஆனா இங்க நித்திய அழிவு, அது எப்பொழுதும் அழிந்து கொண்டிருக்கிறது, அது நன்மைக்கு ஏதுவானதில்லை. இப்ப இப்படி இன்னும் பல வெளிப்படுத்தல் விசேஷம் வரையும் பல பகுதியில உங்களுக்கு என்னால எடுத்து காட்ட முடியும் நரகத்தினுடைய அங்க இருக்கின்ற தொடர்ந்து இருக்க போகின்ற தண்டனை. ஆண்டவரை விசுவாசிக்காதவர்கள், அவரை விட்டு விலகி ஓடுகிறவர்கள், அவரை வெறுக்கிறவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் கிடைக்க போகின்ற தண்டனையாக அது இருக்க போகிறது. சில பேர் சொல்லுவாங்க, என்ன ஆண்டவர் அன்பானவர், கிருபை உள்ளவர், கருணை உள்ளவர். அன்பானவர், கிருபை உள்ளவர், மகா கருணை உள்ள யாருக்கு? அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவரை வெறுக்கிறவர்களுக்கு, அவரை விட்டு விலகி போய் வாழ்கிறவர்களுக்கு, அவருக்கு தங்களுடைய இருதயத்தில் அவருக்கு இடத்தை கொடுக்காதவர்களுக்கு, அவருடைய நீதி கட்டளைகளை எல்லாம் செய்ய மறுத்து பாவத்தை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை அவர் எப்படி நேசிப்பது? நீங்க நேசிப்பீங்களா? உங்க புள்ள தப்பே செஞ்சுட்டு இருந்தா தண்டிக்காம நேசிப்பீங்களா? பிழைய நேசிப்பீங்க, ஆனா அந்த தப்பை ஏத்துக்க மாட்டீங்க, அதுக்கு தண்டனையை கொடுப்பீங்க, கொடுப்பீங்க. அது திருந்தி வாழ வழி செய்து காட்ட வேண்டியது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் முழு பரிசுத்தம் உள்ளவர், பூரண நீதியான நீதி உள்ளவர். அவரை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, அவரை எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு அவர் தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். அது நீதியினுடைய இன்னொரு பக்கம். அப்படி அவர் தண்டனையை கொடுக்காவிட்டால்தான் அவர் நீதி இல்லாத தேவனாகி விடுவார், கர்த்தராகி விடுவார். நீதியுள்ள தேவன் தண்டனையை கொடுத்தே ஆக வேண்டும். ஆகவே அந்த நரகத்தை அவரே ஏற்படுத்தி இருக்கிறார், அந்த நரகத்தை அவரே ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனா அந்த நரகத்துக்கு நீங்கள் போய் அழிந்து போவது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறார் திமோத்தேயுக்கு பவுல் எழுதிய நிருபத்திலே. நீங்கள் கேடுள்ளவர்களாக இருந்து அழிந்து போவது எனக்கு விருப்பம் இல்லை. எல்லாரும் சத்தியத்தை கேட்டு சத்தியத்தில் வாஞ்சி உள்ளவர்களாக அதை பின்பற்றுவதுதான் எனக்கு விருப்பமாக இருக்குது. இது பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டதுக்கு புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டது. ஆனா ஆண்டவர் அவ்வளவு தூரம் தன்னுடைய தன்னை பற்றி சொல்லியும் அதை கேட்காதவர்களாக இருந்து அவரை விட்டு விலகி போய் அவரை எதிர்த்து வாழ்கிறவர்களுக்கு அவர் தண்டனை கொடுத்தே தீருவார். ஏன்? அவர் நீதி உள்ள தேவனாக இருப்பதனாலே. ஆகவே அங்கே ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த நரகத்திலே, பொல்லாதவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற நரகத்திலே அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இது அந்த நரகத்தை குறித்த, அங்கு காணப்படும் தேவ கோபத்தை குறித்த சில உண்மைகளை இப்பொழுது பார்ப்போம். முதலாவது, நரகத்துல ஆத்மீக வறுமை காணப்படுகிறது. ஆத்மீக வறுமை காணப்படுகிறது. இந்த உலகத்துல இருக்கிற பொழுதுதான் நமக்கு ஆத்மீக விடுதலை கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வருவதற்கு முன்பாக, நியாய தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்பாக நீ மனம் திரும்பு. நியாய தீர்ப்பு நாளிலே, ஆண்டவருடைய இரண்டாவது வருகையின் நாளிலே சுவிசேஷ பிரசங்கம் நடக்காது. அந்த நாளில் நீ மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த நாள் தண்டனைக்காக நியமித்திருக்கின்ற நாள். அவரை சார்ந்தவர்களுக்கு அன்று வெகுமதி கிடைக்கும், அவரை சார்ந்து நிற்காதவர்களுக்கு அன்று தண்டனை கிடைக்கும். அன்றைக்கு மனம் திரும்புவதற்கு வழி இல்லை. அவர் வருவதற்கு முன்பாக மனிதன் மனம் திரும்ப வேண்டும், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ரட்சிக்க வேண்டும். ஆனால் நரகத்திலே அப்படியான ஒரு மனம் திரும்புதலுக்கு வழியே இல்லை. எல்லாம் முடிந்து விட்டது. நியாயம் தீர்க்கப்பட்டு தவறானவர்கள், பொல்லாதவர்கள், கேடானவர்கள், இருதயத்தில் ஆண்டவரை விசுவாசித்து வாழாதவர்கள் அங்கு போக போகிறார்கள். அங்கு மனமாற்றத்துக்கு வழியே இல்லை. ஆண்டவரை விட்டு பிரிந்து போய் அவரை வெறுக்கின்ற இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாயே, இப்பொழுது அதையே நிரந்தரமாக நரகத்திலே அனுபவிக்க போகிறீர்கள். அவரை விசுவாசிக்காதவர் உங்களுக்கு நிரந்தரமா இங்கேயும் ஒரு விதத்திலே ஆண்டவர் அறியாதவர்கள் தேவ கோபத்தை சுமந்து நிற்கிறார்கள். ஆனால் அங்கே நீ தேவ கோபத்தை அனுதினமும் உன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க போகிறாய். அங்கு ஆத்மீக மனம் திரும்புதலுக்கு வழியே இல்லை. லூக்கா சுவிசேஷத்துல ஒரு காட்சியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு காரியம். லாசரு, லூக்கா 16, மிகுந்த பணக்காரனாக இருந்தவனும் லாசரு என்ற பெயர் சொல்லப்பட்ட ஒரு வறுமையானவனையும் பற்றி வேதத்தை பார்க்காட்டி நான் அது உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இப்ப அந்த ரெண்டு பேரும் அங்க இருந்த பொழுது வறுமையிலேயே வாடி போய் இருந்த அந்த லாசரு ஆண்டவர் அறிந்தவனாக ஆபிரகாமினுடைய மடியை போய் சேர்கிறார். வேதத்துல பரலோகத்துக்கு பல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது. ஆபிரகாமின் மடி என்பது பரலோகத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் செல்வந்தனாக இருந்தவன் வாழ்க்கை முழுவதுமே அநியாயம் செய்து வாழ்ந்து சுயநலம் பிடித்தவனாக ஆண்டவரை விசுவாசிக்காததுனாலே அவன் நரகத்திலே எரிகின்ற நெருப்பிலே வதங்கி கொண்டிருந்தான். அங்க இருந்து இங்க ஒரு பேச்சு மாதிரி ஒரு சம்பாஷணை நமக்கு காட்டப்படுது. அவன் சொல்றான், என்ன கேட்கிறான், அங்க அவன் லாசருவை பார்க்கிறதாகவும் லாசரு சந்தோஷமா இருக்கிறது தெரிகிறதாகவும் நமக்கு காட்சியா கொடுக்கப்படுகிறது. ஆனா இங்கு அவன் அவியாத அக்கினியில எரிந்து கொண்டிருப்பதனால அவனுடைய நாக்கெல்லாம் உலர்ந்து போய் ரொம்ப கஷ்டப்படுகிறான், வேதனைப்படுகிறான். அந்த வேதனையில் அவன் என்ன சொல்லுகிறான், தனக்கு இறங்குகிறான், தனக்கு கருணை காட்டும்படி. அது மட்டும் இல்லாமல் இப்படி நான் பண்ணின அநியாயத்துக்காக வெல்லாம் ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்ததுக்காக தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, யாராவது இங்கிருந்து போய் உலகத்தில் இருக்கிற என்னுடைய குடும்பத்தாருக்கு இதை பத்தி சொன்னா அவங்க திருந்துவாங்களே அப்படின்னு கேட்கிறான். அந்த சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசிகளுக்கும் காது கொடுக்காதவர்கள் இறந்தவன் உயிர் தெழுந்து போனாலும் திருந்த மாட்டார்கள். பாத்தீங்களா, அத அப்ப அது என்ன சொல்லுது, இந்த உலகத்துல இருக்கிற நேரத்துல நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசின்னு சொல்றது அன்னைக்கு வேதகமாக இருந்த பழைய ஏற்பாட்டு. இன்றைக்கு நமக்கு வேதமாக இருக்கின்ற வேத வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசிக்காதவன் ஒருவன் இறந்து அதிலிருந்து உயிர் தெழுந்து போய் சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால இந்த மாதிரி நான் செத்து போயிருந்தேன், இப்ப உயிர் தெழுந்து இருக்கிறேன், அதை உங்களுக்கு சாட்சியா சொல்றேன், அந்த கதையெல்லாம் விடாத, நடக்கவே நடக்காது. ஆண்டவர் அப்படி யாரையும் பயன்படுத்துறது இல்லை, சுவிசேஷத்தை கேட்க ஒருத்தன் சாட்சிய கேட்கிறத பிரயோசனம் இல்லை. சுவிசேஷத்தை தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பு. ஏன், தேவனுடைய வார்த்தைக்கு தான் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை கொடுக்கின்ற விடுதலையாலதான் ரட்சிப்ப மனிதன் அடைகின்றான். ஆகவே இந்த இடத்துல சொல்லப்படுகிற அந்த கதையாக காட்டப்படுகிறது பரலோகத்தையும் நரகத்தையும் குறித்த உண்மையான விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு தரம் நரகத்துக்கு போய்விட்டால் நீ இந்த உலகத்துக்கு வரவும் முடியாது, பரலோகம் போக முடியாது. நரகம் போவதற்கு முன்பாக நீ மனம் திரும்பினால்தான் உண்டு. நரகத்திலே ஆத்மீக வறுமை இருக்கிறது, அங்கு ஆண்டவருடைய கிருபை இல்லை, அங்கு தேவனுடைய கோபத்தை தான் மனிதன் சந்திக்க முடியும். அவனுக்காக விதிக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய ஆக்கினையை, அந்த தண்டனையை அவன் அன்ன தினமும் அங்கு இருந்து தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும். ஏன், நரகத்துல யார் இருக்கிறார், எல்லாம் பொல்லாதவர்கள் தான். ஒரு நல்லவனை பார்க்க முடியாது, ஒரு விசுவாசி அங்க பார்க்க முடியாது, எல்லாம் அவிசுவாசி, எல்லாம் போலித்தனமும் மாய்மாலமும் செய்து வாழ்ந்தவர்கள், இருதயம் இல்லாதவர்கள், ஆண்டவரை விசுவாசிக்காதவர்கள், மகா கேடானவர்கள், இவர்கள் எல்லாரையும் தான் நரகத்துல பார்க்க முடியும். அந்த நன்மைக்கு இடமே இல்லை. நன்மை என்பது நரகத்தில் பார்க்க முடியாது, கிருபையை அங்கு பார்க்க முடியாது, கருணையை பார்க்க முடியாது. அங்கு இருக்கிறவர்களை சோர்ந்திருப்பவர்கள், கேட்டின் மைந்தர்கள், கேடான தூதர்களும் அங்க இருப்பான், விழுந்து போன கேடான தூதர்களும் இருப்பான். வேதம் நமக்கு சொல்லுது, சங்கீதம் உள்ள பரியாசக்காரர்கள் கூட்டத்துல நம்ம இருக்க கூடாது, நீதிமான் அங்க இருக்க மாட்டான். அந்த பரியாசக்காரர்கள் எங்க இருக்க போகிறார்கள், நரகத்திலே. அங்க நீதிமானுக்கு இடம் இல்லை. நரகம் மோசமானது மட்டுமல்ல, அங்கு நன்மையை பார்க்க முடியாதது மட்டுமல்ல, அங்கு கேடு அதிகரித்து தொடர்ந்து காணப்படும். நித்தியத்துக்கும் கேட்டை தான் நரகத்திலே பார்க்க முடியும். உங்களுடைய கெட்ட வைராக்கியங்கள் எல்லாமே அங்கு தொடர்ந்து அதிகரிக்கும். தொடர்ந்து நெருப்பிலே நீங்கள் ஆண்டவர் அறியாதவர்கள் அங்கு அந்த அறியாத அக்கினையிலே வேதனையை அனுபவிப்பார். அதுதான் நரகத்தை பத்தி. அந்த நரகத்தில் ஆத்மீக விடுதலைக்கு வழியே இல்லை, அதனுடைய வறுமையை தான் அங்க பார்க்க முடியும். மனிதன் போகக்கூடாத இடம் அது இல்லைன்னு நாம சொல்லி நம்ம ஏமாற்றிக் கொள்வதாலோ அதுக்கு வேறு விளக்கங்கள் கொடுப்பதாலும் நீ தப்ப முடியாது. ஏன், நான் வாசித்த வசனங்கள் தேவனுடைய வார்த்தையில் இருந்து வருகின்ற வசனங்கள், கர்த்தருடைய நாவில் இருந்து வருகின்ற வசனங்கள். இரண்டாவதாக நரகத்தில் இருக்க போகின்ற இன்னும் ஒன்று என்ன, அங்க தாங்க முடியாத வேதனை. எனக்கு கிட்னி ஸ்டோன் வந்துச்சு, கல்லீரல் கற்கள் இல்லையா, அதுதான் சொல்லுவான். ரெண்டு தடவை வந்துடுச்சு இதுவரையும். அதனால நீ தண்ணி நல்லா குடிச்சு வராம இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ரெண்டாவது தடவை வந்தப்ப பெயின் தான், முதல் தடவை பெயினே இல்லாம இருந்துச்சு. அப்ப அந்த நேரத்துல சொன்னா, அது எப்படி பெயின் இல்லாம வர முடியும் உங்களுக்கு, ஏன்னா இத பத்தி எல்லா இடத்துலயும் பல பேர் சொல்லிட்டாங்க. பிள்ளை பேற்றை ஒரு பிள்ளை பெறப்போகிற ஒரு தாயினுடைய அவ படுற வேதனைய விட மோசமா இருக்குமா, அவ பயந்துட்டேன். சரியான வழி, இது ஒரு வித்தியாசமான வழி, அதெல்லாம் சாதாரணமானது. நரகத்து வேதனையோடு ஒப்பிடுகிற பொழுது அதெல்லாம் சாதாரணமானது. நரகத்தின் வேதனை அப்படிப்பட்டது. உலகத்துல நமக்கு வேதனைகள் படுகிற பொழுது நம்ம அது ஒரு அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கும் போயிடும், அதுக்கு ஒரு நிவாரணம் வாங்கி கொள்ளலாம். இப்ப ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிற நேரம் எமர்ஜென்சி இதுக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிறாங்க. அப்ப நடு இரவுல ஒரு 3 மணிக்கு அது வந்துருச்சு பெயின், ஐயோ அது பயங்கரமான பெயின். அது வந்த உடனே ஏன்னு சொன்னா அது மோர்பின் எல்லாம் கொடுத்து வச்சிருந்ததுனால சமாளிச்சு தூங்கிட்டு இருந்தேன். அது இறங்கின உடனே வந்துருச்சு, உடனே எனக்கு வேற வழியே இல்லை. அந்த பெல்ல அமத்த நர்ஸ் ரொம்ப வேகமா ஓடி வந்து என்னால சொல்ல முடிந்ததெல்லாம் வலி மறுபடியும் வந்துருச்சுங்கிறதுதான். உடனே இன்ஜெக்ஷன்ல கூட மோர்பின் கொடுத்து தூங்க வச்சிருக்கேன். அப்ப அமைதியா தூங்கலாம், என்ன வலி போயிருச்சு. அப்ப அந்த வலியை வேதனையை தனித்து கொள்ளுகிற ஒரு வசதி இந்த உலகத்துல இருக்கு, நரகத்துல இல்லை. எந்த நேச கூப்பிடுங்க, எந்த நேச கூப்பிடுறது? அவியாத அக்கினி, அது தொடர்ந்து இருக்க போகிற அக்கினி, எல்லா பாவங்களுக்கும் அன்று தினமும் எந்த விதமான ஒரு இடைவேளையும் இல்லாமல் நித்தியத்துக்கும் அனுபவிக்க போகின்ற வேதனை அந்த நரகத்துல இருக்க போகுதா பாத்தீங்களா. இது வெளிப்படுத்துற விசேஷம் கடைசி புத்தகம் வேதத்துல 21வது அதிகாரத்துல 8வது வசனம் சொல்லுகிறது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராதாரணைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2வது மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அதான் இடம், அதான் நரகம், அங்கத்தான் போய் சேர போறாங்க. அது எப்படிப்பட்ட வேதனையாக இருக்க போகிறது? மத்தேயு 18வது அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், 8வது வசனத்திலே, உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாகினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும், நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய், சப்பானிய பார்த்திருக்கீங்களா, சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். மொடவனாக இருந்து, ஒரு கையோ காலோ இல்லாதவனாக இருந்து, உன் சரீரம் ஊனப்பட்டவனாக நீ நித்திய ஜீவனுக்கு போனாலும் பரவாயில்ல, அத நீ நரத்து போகக்கூடாது, நரகத்துக்கு நீ போகக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன்? அது அவ்வளவு பயங்கரமாயிருக்கும். ஏன் இந்த அக்கினி நரகத்துல? அடுத்தடுத்து சொல்லுகிறது கந்தகம், அக்கினி, அவியாத அக்கினி. ஏன் அக்கினியை பற்றி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நரகத்திலே மனிதன் அனுபவிக்க போகிற வேதனையை எடுத்து காட்டுவதற்காக. அப்படிப்பட்ட வேதனையாக இருக்கும், அப்படிப்பட்ட வேதனையாக இருக்கும். நரகத்துக்கு அது இல்லை என்று காட்டுகிற விதமாகவும், காத்துல போயிருவோம் இறந்த பிறகுன்னு சொல்றதெல்லாம் சுத்த போய், ஆண்டவர் அப்படி சொல்லல. அவியாத அக்னி எப்படி ஒரு வேதனை ஏற்படுத்துமோ, நெருப்புல கையே வச்சிட்டு இருப்பீங்களா, வச்சிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா, சூடின உடனே ஒரு பக்கம் எடுத்துருவோம். ஏன்னா அது நமக்கு வேதனையை தரும், வேதனையை எடுத்து காட்டுவதற்காக அங்கு சொல்லப்படுகிறது. அந்த லாசரு செல்வந்தனுடைய அங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வரலாற்றிலையும் அந்த கதையாக சொல்லப்பட்டிருக்கிறதுலையும் நம்ம பார்க்கிறோம், அவன் அங்கே பாவம் செய்த அந்த செல்வந்தன் அவியாத அக்கினியிலே தனியாத வேதனையை அவன் அனுப்பி அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஐ ஆம் டோமென்டட் இன் த ஃப்ளேம், எரிகிற நெருப்பிலே நான் வேதனைப்படுகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். பார்த்தீங்களா, வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லுகிறது, they shall be tormented with fire and brimstone, கந்தக அக்கினியில. எரிகிற நெருப்பிலே அவர்கள் வேதனைப்படுவார்கள். அந்த அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற, அதாவது வெளிப்படுத்தல் 14:10 பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற டோர்மென்ட் என்ற வார்த்தை, அதுக்கு அர்த்தம் டோர்ச்சர். பயங்கரமா யாரா கொண்டு போயிட்டு சித்திரவதை இருக்கும் இல்லையா, சித்திரவதையை தான் அது குறிக்கிறது. சித்திரவதை போன்ற வேதனையை நரகத்தில் இருப்பார், அனுபவிப்பார்கள். ஒரு இன்டென்ஸ் எக்கனி, தனியாத வேதனை நரகத்தில் இருக்க போகிறோம், அனுபவிக்க போகிறார் ஆண்டவர். இதை பத்தி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயாலேயே இதை பத்தி அந்த நரகத்துல காணப்பட போகின்ற அந்த பயங்கரமான வேதனையை என்னவாக சொல்லி இருக்கிறார் தெரியுமா? The worm does not die and the fire is not quenched. ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற புழு அங்க இறக்காது. அவியாத அக்னியிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த இடத்திலே ஒரு புழு இறக்காது, அந்த தீ ஒருபோதும் அவியாது. அவ்வளவு மோசமானதாக இருக்க போகுது. அந்த இடத்திலே பட்கடிப்பு இருக்கும், அழுகையும் பட்கடிப்பும் இருக்கும். ஏன் அழுகையும் பட்கடிப்பும்? அந்த சித்திரவதையை விட மோசமான அந்த வேதனையை அங்க இருக்கிறவர்கள் அனுபவிக்கிறதுனால ஏற்படுகின்ற அழுகையும் பட்கடிப்பும். இந்த பட்கடிப்புன்னு சொல்லுகிறத நேஷிங் ஆஃப் டீத், அது ஏன் தெரியுங்களா? மனுஷனுக்கு ஏன் பல்ல கடிப்பான், கோபத்துல பல்ல கடிப்பானா இல்லையா? ஆனா இது வந்து அந்த கேடு அதிகரித்து போய் அது தனியாமல் படுகின்ற வேதனை, அவனுடைய கோபம், அவனுடைய கேடான இருதயம் எல்லாவற்றிலும் இருந்து புறப்படுகின்ற ஒரு பட்கடிப்பார். இத வந்து நாம மத்தேயு சுவிசேஷத்தில் 4 சொல்லப்படுகிறது, இந்த அழுகையும் பட்கடிப்பையும் பத்தி. ஆகவே அந்த நரகத்திலே கஷ்டப்படுகிறவன், வேதனைப்படுகிறவன், அவன் நிறுத்த முடியாதபடி தொடர்ந்து அவன் அழுவது மட்டுமல்ல, அவனுடைய பற்களையும் தொடர்ந்து கடித்து கொண்டிருப்பான். எவ்வளவு பயங்கரமா இருக்கு இல்லையா? நரகத்தினுடைய வேதனையை பத்தி எவ்வளவு பயங்கரமாக வேதம் விளக்குகிறது, ஆண்டவருடைய வார்த்தை விளக்குகிறது. யாராவது ஆசைப்படலாமா அங்க போறது? கேட்கிற நேரமே இது மனுஷன் போகக்கூடாத இடம், இந்த இடத்துக்கு போகாம இருப்பதற்காக என்ன செய்தாலும் தகும் என்ற ஒரு நினைவு மட்டுமே அவனுக்கு வரணும் இல்லையா? எவ்வளவு பயங்கரமான மோசமான இடமாக இருக்க போகுது. பொல்லாதவர்கள் மட்டும் போக போகிற இடம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆண்டவர் அறியாதவன், என் மகன் சின்ன வயசுல இருந்து ரொம்ப வேதத்திலேயே வளர்த்துக்கிட்டு வந்தது, ஆனா திடீர்னு அந்த ஆர்வம் குறைஞ்சு போச்சு. அப்ப என் மனைவிக்கு இது ஒரு பெரிய வேதனை. எனக்குன்னா இருந்தாலும் தெரிஞ்சிருக்கிற எவ்வளவோ சத்தியங்களை ஆண்டவர் பயன்படுத்தி ஒரு நாள் அவனை மறுபடியும் காணாமல் போன ஆட்டுக்குட்டிய போல கண்டுபிடிக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வேதனை இல்லாம வாழ முடியுமா? எப்படி இருக்க முடியும்? உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க, கணவனா இருக்கலாம், மனைவி இருக்கலாம், அவிசுவாசியா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, உங்களுக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகள், உங்களுடைய உற்ற நண்பர்கள், உறவினர்கள், ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, ஆண்டவர் அறியாம இருக்கிறவங்க மேல நமக்கு ஒரு பரிதாபம் ஏற்பட்டு இந்த நரகத்தை நினைத்தாவது அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுமா இல்லையா, ஜெபம் பண்ணுமா இல்லையா? ஆத்தும பாரத்தை பத்தி காலையில சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த ஆத்தும பாரம் உங்களுக்கு இருக்குதா? இருக்கணும். நரகம் எவ்வளவு உண்மையானது அது தெரிந்திருக்கிற கிறிஸ்தவர்களே, அவங்களுக்கு ஆத்தும பாரம் இருக்கு. ஆத்தும பாரம் அவசியமானது. அவர் அறியாமல் இருப்பவர்களுக்கு அவரை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு பெரிய கடமை, ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. நாம அனுபவிப்பதற்காக மட்டும் கொடுக்கப்பட்டதில்லை ரட்சிப்பு, சுற்றி இருப்பதற்கு, அவர்களுக்கு சொல்லுவதற்காக. ஏன் போகக்கூடாத ஒரு இடம் இருக்கிறதுப்பா, அறியாமையில வாழ்ந்து ஆண்டவர் அறியாமல் அங்க போயிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவதற்காக, பாத்தீங்களா? மூணாவது இங்க ரொம்ப முக்கியமானது, இந்த செய்தியில நான் சொல்ல விரும்புவது, ஆண்டவருடைய கோப பிரசன்னம் நரகத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய கோப பிரசன்னம் நரகத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய கோபத்தை அங்குதான் முழுமையாக நாம் பார்க்க முடியும். தேவ கோபத்தை முழுமையா பூரணமா நம்ம பார்க்கிற ஒரு இடம் நரகம். சுவாசிகள் அங்க இருக்க மாட்டார். அவர் தேவ கோபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இருக்கிறார். ஏன்? இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக தேவ கோபத்தை தான் சுமந்திருக்கிறார். பிதாவே என்னை விட்டு பிறந்து விட்டீரான்னு அவரை கதற வைக்கிற அளவுக்கு மானிடத்துல அந்த தேவ கோபத்தை ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல அவர் உணர முடிந்தது. பயங்கரமானது. ஆனால் நித்தியத்துக்கும் தேவனுடைய கோபம் நரகத்திலே பூர்ணமாக காணப்படும். அந்த இடத்துல தான் தேவனுடைய கோபம் காணப்படும். அருமையான ஒரு போதகர், அவருக்கு பேரு டெட் டோனலி. அவர் எனக்கு தெரியும், நல்ல மனுஷன், நல்ல போதகர். பரலோகம் நரகம் என்று சொல்லி அவர் புத்தகம் எழுதியிருக்க. உண்மையிலேயே அவருடைய பிரசங்கங்கள் புத்தகமா வந்திருக்கு. ரொம்ப பேர் ஆசீர்வதிக்கப்பட்ட பிரசங்கங்கள் நூலா வந்திருக்கு. அதுல அவர் சொல்ற, ஆங்கிலத்துல சொல்லி தமிழ்ல சொல்லுகிறேன், commonly held idea that hell is the one place in the universe from which God is absent. பொதுவா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு எண்ணம் தெரியுமா, நரகத்துல தான் கடவுள் ஒரு இடம். எந்த இடம்? நரகம். அதுல கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். This view finds typical expression in the well-known statement, sin is man saying to God, Go away and leave me alone. நரகத்துல, நரகமாகிய இடத்துல தேவனுடைய பிரசங்கம் இருக்கவே இருக்காதுன்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாவியாக இருக்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறானா, கடவுளே நீ என்னை தனியாக விட்டு விட்டு நீ என்னை விட்டு போய்விடு, நரகமாவது என்ன? அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ என்னை விட்டு போய் நீ எப்படியாவது வாழ்ந்து விடு. ஆனா அது அவர் தவறு என்று சொல்லுகிறார். ரொம்ப தவறு. ஏன்னு சொன்னா, கர்த்தர் எல்லா இடத்திலையும் இருக்கிறார். எங்க சபையில ஏழு பேருக்கு இறையில் போதித்து கொண்டிருக்கிறேன். அவளுக்கு இப்ப திருத்துவத்தை பத்தி சொன்ன பொழுது, ஆண்டவர் ஒருவராய் இருக்கிறார், அந்த ஒரே ஆண்டவர் ஒருவராய் இருக்கிறார். ஒன்றா மூன்று ஆத்தத்துவம் அவர்கள் இருந்த பொழுதும் அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். அவர் இருக்கிற எல்லா இடத்திலும் அவர் ஒருவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் அந்த நரகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார், அதுல அவர் அங்கும் இருக்கிறார், அவர் நரகத்திலும் இருக்கிறார். ஏன்னு சொன்னா, மனம் திரும்பாமல் இயேசுவை விசுவாசிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் ஆண்டவர் இல்லாத இடத்தில் அவன் தண்டிக்கப்பட போவது இல்லை. ஆண்டவர் ஓடி போய்விட்ட ஒரு இடத்தில் அவன் தண்டனையை அனுபவிக்க போவதில்லை. அவன் ஆண்டவர் இருக்கிற இடத்துல தான் தண்டனையை அனுபவிக்கப்பட போகிறான். பாருங்க, வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்துல 10 வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. 14:10, அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்திலும் வாதிக்கப்படுவான். பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அவன் என்ன செய்ய போகிறான்? அவன் கந்தகத்திலும் அக்கினியிலும் வாதிக்கப்பட போவான். ஆட்டுக்குட்டி அங்க இருக்கிறாரா இல்லையா? யார் தேவ ஆட்டுக்குட்டி? இயேசு கிறிஸ்து. ஆகவே கடவுள் நரகத்திலே இருக்கிறார். ஆனா சில பேர் கேட்கலாம், என்னங்க இது முரண்பாடா இருக்கிற மாதிரி இல்ல இருக்குது? ஏன்னா நரகம்னு சொன்னாலே கடவுளை விட்டு விலகி போனவர்களுக்கு இருக்கிற இடம் இல்லையா? ஏன்னா இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:23 வசனத்துல அவர் அறியாதவர்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன? அவர்களை பார்த்து சொல்வேன், உன்னை எனக்கு ஒருபோதும் தெரியாது, ஐ நெவர் நியூ யூ, என்னை விட்டு விலகி போ, அநீதியை செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீ என்னை விட்டு விலகி போ. அப்படின்னா அவரை விட்டு விலகி போய் அவர் இல்லாத இடத்துல தானே நரகம்னு சொல்லலாம், அங்கதானே அவன் இருப்பான்னு கேட்கலாம். அவருடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு அவர்கள் விலகி போகிறது எங்க? அவுட் ஆஃப் டார்க்னஸ், வெளியில் இருக்கிற அந்தகார இருளுக்கு போக சொல்லி இருக்கிறார். அப்படின்னா என்னது? அப்ப அவர் அங்க இருக்கிறாரா இல்லையா? நிச்சயமா இருக்கிறார். எப்படி இருக்கிறாருன்னு தான் நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்ப பாருங்க, எனக்கு சில நாள் நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் நியூசிலாந்து நாட்டில் இருக்கிறேன், அந்த உற்ற நண்பர்கள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் தான் நம்ம பார்த்துக்க முடியும். இந்த வருஷத்துக்கு ஒருத்தரம் போய் அவங்க வீட்டில் இருப்பேன், ரொம்ப சில நாட்களை சந்தோஷமாக கழிக்கலாம். ஏன்னா நண்பர்கள் சந்திக்கிறோம் இல்லையா? அப்படி அப்ப வருஷத்துல 11 அவங்கள நான் பார்க்க முடியாது. அதனால அந்த உறவு இல்லாமையா போயிருது. எதையோ வழிகளில் தொடர்பு வச்சுக்கிறோம், ஆனா அந்த நெருக்கம் அப்படியே தான் இருக்கு. ஒரு பக்கத்துல தான் இருக்கணும்னு இல்ல, ஒரு நட்பு அதிகமாக ஒருத்தனுக்கு காட்டுறதுக்கு
பக்கத்துல இல்லாட்டியும் அந்த நட்பு இருக்கும், அது அதிகமா இருக்கும். அந்த நட்பின் அடிப்படையில தொடர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபம் பண்ணுவோம், ஏதோ ஒரு ஒருத்தர் தொடர்பு வைத்துக் கொள்வோம். அதே நேரம் எடுத்து பாருங்க, ஒரு கணவனும் மனைவி ஒரே கூரைக்குள்ள இருக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காது, ஒரு இடத்துலதான் இருக்கிறாங்க, காலையிலிருந்து இரவு வரையும் பார்க்கலாம், ஆனா ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காது. நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் இடையில இருக்கிற அளவு இடைவெளி அங்க இல்லையா? ஒரே வீட்டுல ஒரே கூரைக்குள் இருந்த பொழுதும் அவ்வளவு பெரிய இடைவெளி, ஆனால் எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் விலகி இருந்த பொழுதும் இருதயம் நட்பை காத்து கொண்டிருக்கிறது, ஒன்றா இருக்கிறது. ஆகவே ஒரு ஜியோகிராபிக்கல் டிஸ்டன்ஸ வச்சு நம்ம தவறா புரிந்து கொள்ள கூடாது நரகத்தை குறித்து. ஆனால் நரகத்துல ஆண்டவர் எப்படி இருக்கிறார், அதான் முக்கியம். ஆண்டவரை பத்தி நம்ம வேதத்துல படிக்கிற பொழுது அவரை பற்றி என்ன சொல்லுகிறது, அவருக்கு எத்தனையோ குணாதிசயங்கள் இருக்கிறதாக பார்க்கிறோம். அவர் முழு பரிசுத்தர், அவர் ஞானியாக இருக்கிறார், அவர் பூரண நீதி உள்ளவராக இருக்கிறார், அவர் நித்தியமானவர், அவர் என்றும் மாறாதவர். இதெல்லாம் அவரை பத்தி பார்க்கிறோம் இல்லையா? அவர் அன்பு உருவானவர், அவர் கிருபை மிக்கிறவர் மிக்கவர், எல்லாம் பார்க்கிறோம். அதே குணாதிசயங்கள் ஒண்ணுதான், அவர் கோபமும் உள்ளவர், கோபமும் உள்ளவர். ஆனா நரகத்துல ஒரு குணாதிசயத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் நரகத்துல எப்படிப்பட்டவரா, அன்புள்ளவராக கிருபை உள்ளவர்களாக அங்க இருக்க போவதில்லை. அவர் கோபத்தோடு நரகத்தில் இருக்கிறார், அவருடைய கோப பிரசன்னத்தை மட்டும்தான் நரகத்துல பார்க்க முடியும். ஆகவே நரகத்தில் ஆண்டவர் இல்லை என்று சொல்ல முடியாது. அவருடைய கோப பிரசன்னம் நரகத்திலே நிறைந்திருக்கிறது. நித்தியத்துக்கும் ஆண்டவரை கோபம் உள்ளவராக மட்டும்தான் நரகத்தில் இருக்கிற எல்லாம் பார்க்க முடியும். வேற எந்த குணாதிசயத்தையும் அவங்க அனுபவிக்க முடியாது. ஆண்டவர் மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற குணாதிசயங்கள் இருக்கு. பரிசுத்தம், அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் பரிசுத்தராயிருங்க. அவர் சுத்தம் உள்ளவராய் இருப்பது போல நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. அது அங்க பார்க்க முடியாது. ஆண்டவருடைய ஞானம் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். நாமும் ஒரு அளவுக்கு ஞானம் உள்ளவர்களாக இருந்து விடலாம், அதெல்லாம் அங்க பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவருடைய கோப பிரசன்னம் நரகத்தை நிரப்பி இருக்கிறது. நரகத்திலே கிருபைக்கோ கருணைக்கோ அன்புக்கு இடம் இல்லை. ஆண்டவர் அப்படியெல்லாம் நரகத்தில் இருக்கவில்லை. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய தேவ கோபம் இருக்கிறது, ஆனா நரகத்தில் அந்த கோபம் நித்தியத்துக்கும் இருக்கும், forever, எப்பொழுதும் இருக்கும். நரகத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய பரிசுத்தமான கோபத்தை ஒரு நாள் ரெண்டு நாளும் அல்ல, அவள் நித்தியத்துக்கும் எல்லையில்லாத காலத்துக்கும் அங்கு அனுபவித்துக் கொண்டிருக்க போகிறார். அதனால் நரகத்தை பத்தி நமக்கு படமாக காட்டப்படுகிறது எல்லாம் நமக்கு ரொம்ப பயத்தை ஏற்படுத்தும், பயத்தை ஏற்படுத்தணும். ஏன், அப்படிப்பட்ட ஒரு வேதனை யாருக்கும் இருக்கக்கூடாது, கிடைக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் அதையெல்லாம் யோசிச்சு பார்த்து ஆண்டவருக்கு அவருடைய மகா கிருபைக்காக என்றும் நன்றி அறிவுதல் உள்ளவர்களாக, அவருக்கு கடமைப்பாடு உள்ளவர்களாக, தொடர்ந்து பரிசுத்தத்தை வாழ்க்கையில் கொண்டிருக்கிறவர்களாக, உங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் சுத்தமாக வைத்துக் கொள்ளுகிறவர்களாக வாழ வேண்டும். ஏன், உன்னை நரகத்திலிருந்து ஆண்டவர் தன்னுடைய மகா கிருபையினாலே அன்பினாலே விடுவித்திருக்கிறாரா இல்லையா? நாய் தான் தன் கக்குனதை மறுபடியும் போய் சாப்பிடும், நாம செய்யலாமா? அவருடைய கிருபையை அனுபவித்தவர், அவருடைய அன்பை ருசி பார்த்தவர், எவ்வளவு பெரிய மகா பயங்கரமான சுத்திரவதையை விட மேலான வேதனை உள்ள அந்த இடத்திலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்க, அவருக்கு என்றும் நன்றியர்கள் உள்ளவர்களாக வாழ வேண்டியது கிறிஸ்தவருடைய கடமை. நரகத்தை பற்றிய சிந்தனை உங்களுடைய இருதயத்துல அன்பு அதிகரிக்க செய்து ஆண்டவர் மேலா மற்றவர்களுக்கு, அவர் அறியாதவர்களுக்கு போய் அவரை பத்தி சொல்ல வைக்கும். ஆனா இது இந்த நேரத்தில் ஆண்டவர் அறியாதவர்கள் இங்க இருக்கலாம், அவருடைய செய்தியை கேட்டவர்கள் இருக்கலாம், ஆனாலும் இன்னும் அலட்சியப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கே ஒரு கண்ணாமூச்சி காட்டுற மாதிரி உங்களை ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது எவ்வளவு மோசமானது தெரியுமா? ஆண்டவர் இங்கு சொல்லுவது உண்மை நிதர்சனம். அவர் அறியாமல் விசுவாசிக்காமல் உன்னுடைய இருதயத்திலே அது கடினப்பட்டு போய் உன்னை நீ ஏமாற்றி கொண்டு ஒரு மாய்மால வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தா நீ தவறாமல் போக போகிற இடம் நரகம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது ஏன் போய் சேரணும்? போய் சேர வேண்டிய அவசியம் இல்லையே. ஆண்டவரே சொல்லி இருக்கிறேன், நீ கேட்டு ஆப்ஜெக்டின் மைண்டனாக இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ்வது எனக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய ஒரே குமாரனே, உன்னை விடுவிப்பதற்காக நான் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். சிலுவையிலே உனக்காக பலி கொடுத்திருக்கிறேன். பாவம் போக்கப்படுவதற்காக அவரை சிலுவையிலே மறிக்க செய்திருக்கிறேன். இதையெல்லாம் கேட்கிறாயே, வாசிக்கிறாயே. முக்கியமா இந்த நல்ல வெள்ளிக்கிழமை ஈஸ்டர் சொல்ற காலங்களில் இயேசுவை பத்தி கண்ணாப்பண்ணு சிந்திக்கிறவங்க இருக்கிறார். இருந்தாலும் இயேசுனுடைய நாமம், அவருடைய பரிகார பலியை பற்றி சிந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இல்லையா? இதையெல்லாம் கேட்டு முன்னால் எப்படி இருக்க முடிகிறது? அவரை விசுவாசிக்காமல், மனம் திரும்பாமல் உன்னை எப்படி உன்னால் ஏமாற்றி கொண்டு வாழ முடிகிறது? ஆண்டவருக்கு உன்னுடைய இதயத்து சிந்தனைகள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறாரே, அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லையே. அவரை விட்டு நீ எப்படி விலகி வாழ்ந்து விட முடியும்? உன்னை ஏமாற்றி கொள்ளாதே, அந்த கர்த்தரை நோக்கி திரும்பு. உன்னுடைய இதயத்திலே அந்த ஆவியானவர் பேசட்டும். தொடர்ந்தும் போலித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்காமல் உன் குற்றங்களை எல்லாம் அவருக்கு முன்பாக அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் பாவி, நான் முழு பாவி, ஆண்டவரே நான் செய்வது சிந்தனைகள் எல்லாமே பாவியாக செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ரட்சிப்பு கொடும் ஆண்டவரே, இந்த நரகத்திற்கு போக எனக்கு விருப்பம் இல்லை, அதிலிருந்து எனக்கு விடுதலையை கொடும் ஆண்டவரே, பரலோக பாக்கியத்தை கொடும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே, கல்லான இருதயத்தை மாற்றி அமைக்கிறவர் அந்த ஆண்டவர் மட்டும்தான், இயேசுவால மட்டும்தான் அது முடியும். அவருடைய ஆவியானவர் செய்கிற காரியம், அந்த ஆவியானவர் உங்களோடு பேசட்டும். அவர் அறியாதவர்கள் இருந்தால் மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய ரட்சிப்புக்காக விசுவாசியுங்கள். நரகத்துக்கு போவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, சுவிசேஷம் மட்டுமே அந்த வாய்ப்பை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து மட்டுமே அந்த காரியத்தை செய்திருக்கிறார். நரகத்துக்கு போக அவசியம் இல்லாதபடி, ஆகவே இயேசுவை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக பரலோக இன்பத்தை இந்த உலகத்திலே அனுபவித்து வாழுங்கள். நரகம் மிகவும் மோசமான இடம், மகா வேதனை, கற்பனையிலும் கூட வர்ணிக்க முடியாத ஒரு மகா வேதனையை மனிதன் அனுபவிக்க போகிற இடம் தன்னுடைய பாவத்தின் காரணமாக, கேட்டின் காரணமாக. அங்கு போவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கிருபையின் மூலமாக, அவர் மீது நீங்கள் வைக்கின்ற விசுவாசத்தின் மூலமாக தவிர்த்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்கள் மீது தன்னுடைய கிருபையை காட்டி தன்மை அன்பை காட்டட்டும். அதுதான் நரகத்தை பத்தி வேதம் சொல்லுகிற காரியம். எப்படி இதை நம்ம பேசாம இருக்க முடியும்? உண்மையிலேயே இது ஒரு நல்ல செய்தி, உண்மையிலேயே இது ஒரு நல்ல செய்தி. நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்க, பின்னால பள்ளம், மகா பெரிய பள்ளம், ஒரு அடி எடுத்து வச்சா நீங்க வீணா அழிந்து போக போகிறீர்கள். அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவனால அதை சொல்லி உங்களை எச்சரிக்காம இருக்கிறத போல ஒரு கேடு உலகத்துல இருக்க முடியுமா? அத போலதான் உங்களை எச்சரிக்கிறேன். விழுந்து விடாமல் நீ உன்னை காப்பாற்றிக்கோ. உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அந்த தேவன் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நீ அவரிடத்தில் வருகிறதன் மூலமாக மட்டும்தான் உன்னை அந்த பள்ளத்தில் விழுவதை தவிர்த்து கொள்ள முடியும். ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்து நீ இல்லாமல் போய்விடப் போகிறாய். உன்னை காப்பாற்றிக்கொள். இயேசு கிறிஸ்து இடத்திலே வா, மனம் திரும்பு பாவியே. அந்த ஆவியானவருடைய கிருபையை நீ அனுபவிக்கும்படியாக அவரிடத்திலே வா. இயேசுவின் மீது உன்னுடைய முழு நம்பிக்கை விசுவாசத்தை வை. பாவமை உள்ளவனாக அவருக்காகவே இன்று முதல் வாழ ஆரம்பி. அதை தவிர வேற வழியே இல்லை நரகத்திலிருந்து தப்புவதற்கு. ஜெபம் பண்ணும். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, மகா கொடுமையான இடமாகிய உம்முடைய பரிசுத்தமான பயங்கர கோபத்தை நித்தியத்துக்கும் பொல்லாதவர்கள் அனுபவிக்கின்ற அந்த இடமாகிய நரகத்தை பற்றி சிந்தித்து பார்த்து நீ எங்களுக்கு உதவி இருக்கிறேன். இதெல்லாம் கேட்டும் கூட கல்லான இருதயத்தை யாராவது கொண்டிருந்தால் அது எவ்வளவு மோசமானது ஆண்டவரே. அப்படியெல்லாம் அவர்கள் வீணாய் போய்விடாத படிக்கு நீ கிருபைக்க பாராட்டி உண்மை அறியாதவர்களை ரட்சியும் ஆண்டவரே, அவளோடு கூட பேசும் ஆண்டவரே, புல்லாங்கின் மைந்தர்களாக இருந்து அவர்கள் அழிந்து விடாத படிக்கு உம்மிடத்தில் வருகின்ற நாள் கிருபையின் நாளாக வேதத்திலே சொல்லி இருக்கிறீரே. இந்த நாள் அவர்களுக்கு கிருபையின் நாளாக இருக்கட்டும். இந்த நாள் அவர்கள் மனம் திரும்புகிற நாளாக இருக்கட்டும். மனம் திரும்புகிற ஒரு பாவியை பார்த்து பரலோகத்திலே தேவ தூதர்கள் ஆனந்திக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அந்தபடியாக நீர் அந்த கிருபை நிகழ, நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.